இசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 எஃப்எம் அலைவரிசையில் உத்தமம் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள்.
வானொலி பெட்டிக்கரைகள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது ஓக்லாந்து வாழ் அன்பு தமிழ் ஊரவர்களே, இன்று மே மாதம் 18 சனிக்கிழமை 2019 தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சார்பிலே எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை முதலே தெரிவித்துக் கொண்டு பெரிய கலையகத்திலே நண்பர் லக்வன் சொக்கலிங்கம் அவர்கள் வளமை போன்று வருகை தந்திருக்கின்றார். வணக்கம் லக்வன்.
வணக்கம் ஐயா. வணக்கம்.
ஆமாம், இன்றைய நிகழ்ச்சியிலே நீங்கள் என்ன திருக்குறளை எமது நேர்களுக்காக தெரிவிக்கிறீர்கள் சொல்லுங்கள்.
இன்று நாம் இரண்டு திருக்குறப்பாக்களை காணலாம் என்று இருக்கிறேன். அவை தெரிந்து தெளிதல் என்ற அதிகாரத்திலிருந்து தெரிந்தாளப்படுகிறது. முதலாவதாக, பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் என்று தெளிவாக கூறுகிறார் நம் திருவள்ள பெருந்தகை. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். அதாவது, ஒருவருடைய பெருமையை அறிவதற்கும் சிறுமையை அறிவதற்கும் அவர் செய்யும் செயலே தக்க உரை கல்லாகும். எவ்வளவு அழகாக கூறியிருக்கிறார் பாருங்கள்.
ஆமாம்.
அடுத்ததாக ஒரு திருக்குறள், இது அதே தெரிந்து தெளிதல் என்ற அதிகாரத்திலிருந்து தான் எடுக்கப்படுகிறது. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். அச்சா, அப்படியே ஆணி அடிக்கிற மாதிரி சொல்றாரு பாருங்க. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். அதாவது, ஒருவனை ஆராயாமல் நம்புதலும் ஆராய்ந்து நம்பிக்கை வைத்தவனிடம் சந்தேகப்படுதலும் நீங்காத துன்பத்தை கொடுக்குமாம்.
நல்லது நேர்களே, இந்த வார நிகழ்ச்சியானது முள்ளிவாய்க்கால் தினத்தினுடைய 10வது ஆண்டு நினைவாக இடம்பெறுகின்ற சிறப்பு நிகழ்ச்சி. அந்த வகையிலே இன்றைய பாடல்கள் அனைத்தும் அவை சார்ந்தவையாக இதோ எங்களுடைய 1வது பாடல்.
படை வெற்றி கொள்ளும் புலிகள் படை விரைவில் வந்து சேரும் ஒரு சேதி விரைவில் வந்து சேரும் ஒரு சேதி சுற்றி நிற்கும் பகைவர்களை வெற்றி கொள்ளும் புலிகள் படை விரைவில் வந்து சேரும் ஒரு சேதி நம் தமிழினமே தலைமை மெருந்த தன்மான வாழ்வை பெற உன்னாக மலரும் ஒரு தேதி உன்னாக மலரும் ஒரு தேதி அதை காணும் ஒரு தருணம் ஒரு காத்திருங்கள் வீடு தமிழம் பெருந்தாலம் வரை கடமாடும் புலிகளே தலைமகனே எம் பிரபாகரனே எங்கள் தலைநகரே திருகோணமலையே
நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொடர்வது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒன்று. எமது வானொலி நிகழ்ச்சியிலே பல தடவைகள் கலந்து வருகின்ற எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பி சுசிலா ஐயர் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து நேற்றைய தினம் அதாவது வெள்ளிக்கிழமை நியூசிலாந்து நாட்டிலே இருக்கின்ற பெரும்பாலான பாடசாலைகளிலே இந்த புலியிங் என்று சொல்லப்படுகின்ற மற்றவர்களை கஷ்டத்துக்குள்ளாக்குகின்ற பல செயற்பாடுகள் தொடர்பிலே ஒரு தினத்தை நினைவு கூர்ந்து அந்த வகையிலே பிங்க் ஷர்ட் டே என்று சொல்லியெல்லாம் இந்த பிங்க் கலருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த புலியிங்கை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்ற அர்த்தத்திலே அந்த தினத்தை நினைவு கூர்ந்து செயற்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அது தொடர்பிலே இன்றைய தினம் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றுவதற்காக வந்திருக்கின்றார் சுசிலா ஐயர் அவர்கள். இது அவருடைய கருத்துக்கள்.
நன்றி சன். இந்த வானிலை நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும் எனது அன்பான வழக்கத்தை தருகின்றேன். சன் சொல்லியபடி இன்று எல்லா பாடசாலையிலும் நியூசிலாந்தில் ஆன்டி புலியிங் டே என்று இன்றைக்கு எல்லாருமாக ஒரு நினைவு கூறும் தினமாக இன்று இருந்தது. ஆன்டி புலியிங், புலியிங் என்றால் என்ன? மற்றவர்களை நம்ம செயல்களாலோ இல்லை சொற்களாலோ நம்ம மற்றவர்களை கஷ்டப்படுத்துவது புலியிங்கிறது. ஆன்டி புலியிங் என்றால் அதை நிப்பாட்டுவது. இந்த புலியிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுகிறது, எப்படி தொடங்குகின்றது என்பதை நாம விரிவாக பார்ப்போம். இன்று நான் நக்கல் அடித்தல் அல்லது கேலி அடித்தல் என்ற தலைப்பில் இன்று எனது எண்ணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நக்கல் அல்லது கேலி செய்வதற்கு சில உதாரணங்கள் சொல்லுகிறேன். ஒருவர் பருமனாக இருந்தால் என்ன கேட்போம்? என்ன புருஷன் உழைத்து கொட்டுகிறானா என்பது நக்கல். இல்லை என்றால் யாராவது மிக மெலிவாக இருந்தால் என்ன வீட்டிலேயே அரிசியே இல்லையா என்பது கேலி அல்லது நக்கல். உண்மையான அன்புடன் நாம் அவர்கள் உடல் நிலைமையை விசாரிக்கலாம். பருமனாக இருந்தால் என்ன உனக்கு ஏதாவது வருத்தமா, ஏதாவது நான் உனக்கு உதவி செய்யற மாதிரி ஏதாவது நான் செய்யலாமா என்று கேட்க வேண்டும். ஒரு இளம்பெண் ஆடையை முழங்காலுக்கு மேல் அணிந்திருந்தால் உடனே என்ன சட்டை கீழே கிழிந்து விட்டதா என்பது நக்கல். பையனோ பெண்ணோ தலைமுடியை வாராமல் காலத்துக்கு ஏற்றபடி நாகரிகமாக இருந்தால் எங்கள் வாய் சும்மா இருக்குமா? இப்படித்தான் நக்கலோ கேலியோ செய்வோம். என்ன காகத்துக்கு முட்டை போட்டு குஞ்சு வளர்ப்புறதுக்கு உன் முடி தயாரா இருக்கிறதோ? இதுக்கு பேர் தான் நக்கல் கேலி. கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே, நாங்கள் செய்யும் நக்கல் மற்றவரை புண்படுத்துகிறதா? அப்படி என்றால் இன்றோடு நக்கல் செய்வதை விட்டு விடுங்கள், கேலி செய்வதை விட்டு விடுங்கள். அதற்கு பதிலாக அந்த மனிதரின் ஏதாவது உங்களுக்கு பிடித்த மாதிரி விஷயம் இருக்கிறதா என்று பார்த்து அவதானித்து அதை பாராட்டவாகவும் உண்மையாகவும் சொல்வது மற்றவரை சந்தோஷப்படுத்தும். முக்கியமாக சிறுவர்களிடம் நக்கல் மொழியில் உரையாடினால் அவர்களும் அதை பழகி விடுவார்கள். நக்கல் கேலியாகி கேலி ஒரு நாளைக்கு புலிங் ஆகிவிடுகிறது. வளர்ந்த பின் மிக இயல்பாக மற்றவர்களை நக்கலோ கேலியோ செய்து பேசுவார்கள். ஏனென்றால் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டுமில்லையா. மேலும் சிறுவர்கள் தாழ்வு மனப்பாயுடன் வாழ்ந்து வருவார்கள். அதாவது யாரை நம்ம கேலி பண்றோமோ அந்த சிறுவர்கள் அவர்கள் வளர்ந்த பின் அவர்களுக்கு கான்பிடன்ஸ் மிகவும் மிகவும் குறைவாக இருக்கும். நாங்கள் மற்றவரை கேலி செய்யும் போது எங்களுக்கு என்ன நன்மை அது செய்கிறது? ஒன்றுமே இல்லை, ஒரு குரோதமான ஒரு ஆனந்தம். அவளை விட நான் ஒரு படி மேலே நிற்கிறேன் என்ற உணர்வு. இந்த உணர்வு எங்களுக்கு அவசியமா? மற்றவர் தங்களை பற்றி உயர்வாக நினைக்கும்படி நாங்கள் அன்பான வார்த்தையால் அவருக்கு சொல்லலாமே. இந்த கேலியோ நக்கலோ தான் நாளைக்கு புலியிங் ஆகிறது. மாமியார் மருமகளுக்கு நக்கல் அடிப்பது, கல்லூரியில் பழைய மாணவர்கள் புதிய மாணவர்களை ராகிங் செய்வது, இதெல்லாம் எங்கு போய் முடிகிறது? சில மாணவருக்கு மரணத்திலேயே போய் முடிகிறது. அடுத்த முறை மேலும் உதாரணங்களை பார்க்கலாம். ஏன் சிலர் பயன்படுத்துகிறார்கள், அதனால் அவருக்கு அல்லது மற்ற சமுதாயத்துக்கு இதன் தீய விளைவுகளை விரிவாக அடுத்த முறை அலசலாம். இத்துடன் ஒரே ஒரு கோரிக்கை உங்களுக்கு, இன்றிலிருந்து நக்கலோ இல்லது கேலியோ மற்றவர்களுக்கு நம்ம செய்ய நினைக்கும் போது அதை உடனே நம்ம திருத்தி அதை ஒரு நல்ல வார்த்தையாக மற்றவர்களுக்கு சொல்வதை இன்றையிலிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். நன்றி.
ஆமாம், இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து பல பயனுள்ள கருத்துக்களை நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொண்ட சுசிலா ஐயர் அவர்களுக்கு நிகழ்ச்சியின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நாம் தரையிருப்பது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய ஈராண்டு பொதுக்கூட்டம் மற்றும் மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் எதிர்வருகின்ற மே மாதம் 25 தேதி காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை இலக்கம் 20 பின்லே வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களுக்கும் இந்த கூட்டம் தொடர்பான அறிவித்தல்கள் ஏற்கனவே தபாலில் சேர்க்கப்பட்டுள்ளன. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் இதிலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடார்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஈராண்டுக்கான பொதுக்கூட்டமும் மற்றும் மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடலும் எதிர்வருகின்ற மே மாதம் 25 தேதி காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை இலக்கம் 20 பின்லே வீதி லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அன்றைய தினம் அடுத்த 2 வருடங்களுக்கான புதிய நிர்வாக சபையும் தேர்வு செய்யப்பட இருக்கின்றது. இது தொடர்பான அறிவித்தல்கள் அனைத்தும் தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களுக்கு ஏற்கனவே தபாலில் சேர்க்கப்பட்டுள்ளது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் இந்த ஈராண்டு பொதுக்கூட்டத்திலும் மற்றும் மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடலிலும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அடுத்ததாக மற்றொரு மூலிவாய்க்கால் நெறிவேந்தல் பாடல் கவிஞர் வைரமுத்துவின் வரிகளிலும் கந்தப்பு ஜெயந்தனின் குரலிலும்.
முள்ளிவாய்க்கால் போயிருந்தேன், அந்த முல்லை தீவையும் மோதி வந்தேன். முள்ளில் கிழிந்த என் கண்களிலே நீர் முட்டி தெரித்ததை யாரறிவார்? ஆனந்தபுரத்தை கடக்கையிலே என் ஆவி துடித்ததை என்ன சொல்ல? ஆனந்த துயரம் சொல்வதற்கு என் நாவடும் பாடு கொஞ்சமல்ல. கண்களிலே நீர் முட்டித்த
நான் போயிருந்தேன், அந்த முல்லை தீவையும் மோதி வந்தேன், உள்ளில் கிழிந்த என் கண்களிலே நீர் முட்டி தரித்ததை யார் அறிவா.
காற்றின் சப்தங்களில் எம் சனங்களின் அழுகுரல் கேட்டறிந்தேன், ஆகாயம் எரித்த சாம்பல் துகள் மண்ணில் ஆங்காங்கு அலைவதை கண்டறிந்தேன்.
காற்றின் சப்தங்களில் நம் சனங்களின் அழுகுரல் கேட்டறிந்தேன்,
ஆகாயம் எரித்த சாம்பல் மண்ணில் ஆங்காங்கே வரை கண்டறிந்தேன்.
எரிவாய்ப்பட்ட சருகுகளாய் உடல் இற்று போனவர் எத்தனையோ, அறிவாய்ப்பட்ட இங்கு நசுங்கிய சிசுக்கள் எத்தனையோ.
தாயிடம் பால் கொண்ட பிள்ளையை உத்தரையும் இன்றிய,
ஆயிரம் எலும்பு கூடுகள் சீன இளமூற்றியே அளித்தாரா, படந்து கிடக்கும் வெறுமையிலே இடம் பட்ட பெரும் உயர் சில அறிவோ, அந்த முல்லை தீவையும் மோதி வந்தேன், உள்ளி கிழிந்த என் கண்களிலே நீர் முட்டி தரித்ததை யார் அறிவா, நீர் முட்டி தரித்தது யார் அறிவா.
அழிந்து போனது போலிருக்கும் ஆயின் அருகும் புல்லுக்கு அழிவேது, பொழியும் ஒரு துளி பட்டவுடன் அது பொட்டென்றெழுமே அழியாது. எந்த யுகத்தில் போர்கள் இல்லை, அட எந்த யுகத்தில் தோல்வி இல்லை, அந்த யுகத்தை எருவாக்கு, நீ அடுத்த யுகத்தை உருவாக்கு.
அடுத்ததாக சிறப்பு சமூக அறிவித்தல் ஒன்று. முள்ளிவாய்க்கால் நினைவெழுச்சி நாள் இன்று சனிக்கிழமை மாலை 6 மணி தொடக்கம் பிக்லிங் சென்ற சமூக மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. 2009 எமது ஈழ மண்ணிலே இடம்பெற்ற இனப்படுகொலைகளின் 10ஆம் ஆண்டு நினைவினை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்ச்சியாக தர இருக்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் இளையோர் அமைப்பு மற்றும் நியூசிலாந்து TCC அமைப்புகள் ஆகியன. அனைத்து தமிழ் அன்பர்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினர்.
இந்த நிகழ்ச்சியானது இன்று மாலை 6 மணி தொடக்கம் பெக்லிங் சென்ற மண்டபத்திலே சிறப்பு நினைவுகூரல் நிகழ்வாகவும் பல சிறப்பு நிகழ்ச்சிகளோடும் இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் நண்பர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து உங்களுடைய அஞ்சலியை செலுத்த வருமாறு அன்போடு அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் இளையோர் அமைப்பினர். அறிவித்தல்களை தொடர்வது நண்பர் லக்வன் சொக்கலிங்கம் அவர்களுடைய சிறப்பு கருத்துக்கள். இன்றைய லக்வன் அவர்களே, என்ன புத்தகத்தோடு வந்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை.
இன்று நாம் காண இருப்பது ஓ வாழ்க்கையே ரிலாக்ஸ் பிளீஸ். நினைவிருக்கிறதா, இந்த புத்தகத்தை எழுதியவர் இந்த வாழ்க்கை நிர்வாகத்திற்கு தேவையான யோக ஞானத்தை எழுதி தந்தவர் சுவாமி சுகபோதானந்தா. ஒரு காலத்தில் இவருடைய பெயர் மிகவும் பிரபலமான இருந்தது. நிறைய விற்பனை செய்த புத்தகங்கள் இதுவும் ஒன்று. அந்த நூலிலிருந்து ஒரு அருமையான கட்டுரையை ஒன்றை தங்களுக்கு தர விடுகிறேன். செய்யலாமா?
சொல்லுங்கள் சொல்லுங்கள்.
எறும்பு உணர்த்தும் தத்துவம் இதான் அதனுடைய தலைப்பு. எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்களேன். சமீபத்தில் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பற்றிய விவரம் இது என்று சுவாமி சுகபோதானந்தா தெரிவிக்கும் கட்டுரையிலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்கிறோம். என்னை சந்தித்த ஒருவர் சொன்னார், நான் பிறந்தது மும்பாயில், தற்பொழுது வசிப்பது நியூயார்க்கில் தான். நான் காலை 9:30 மணிக்கு வேலைக்கு கிளம்பினால் 8:30 மணிக்கு தான் வீடு திரும்புவேன். என் நிறுவனம் நிச்சயத்துள்ள இலக்குகளை எட்ட வேண்டியது ஒரு புறம் என்றால், என் மனைவி பிள்ளைகளுடன் இருக்க தரமான நேரம் ஒதுக்க வேண்டிய தேவை மறுபுறம். நான் எப்பொழுதும் மனத்தில் புழுக்கத்துடன் உள்ளேன். என் வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்வது என்றே புரியவில்லை. என் வாழ்க்கை எறுமராக உள்ளதாகவே நான் உணர்கிறேன் என்றார். நான் சொன்னேன், உண்மை என்னவென்றால் நீங்கள் பிஸி. நீங்கள் வாழ தேர்ந்தெடுத்திருக்கும் ஒரு பரபரப்பான நகர சூழ்நிலை. இது உங்கள் தேர்வு. இந்த தேர்வுகளோடு இன்னொரு பரிமாணத்தையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். எது எப்படி இருந்தாலும் நான் ஓய்வான சீரான மனநிலையோடு இருப்பேன். என்னுடைய உறவு பிணைப்புகளை மிக செம்மையாக வளர்ப்பேன் என்பது அந்த பரிமாணம். வாழ்க்கை என்பது ஒரு ஓவியம், வெறும் கூட்டல் கழித்தல் கணக்கல்ல. ஓவியன் தன்னுடைய கலைத்திறமை மூலம் தனக்கென ஒரு உலகத்தையே உருவாக்குகிறான். அவர் திரும்பவும் கேட்டார், என்னுடைய பரபரப்பான வேலைகளுக்கு இடையே மனைவி மற்றும் குடும்பத்தினருடன் சிறப்பாக நேரத்தை செலவழிப்பதோடு ஓய்வான மனநிலையோடு எப்படி நிறுவனத்தின் இலக்குகளை முனைப்போடு சாதிப்பது? நான் சொன்னேன், நீங்கள் எறும்புகளை கவனிக்க வேண்டும். அவைகளிடமிருந்து வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதை உணர வேண்டும். எறும்புகள் இந்த உலகத்தில் உயிருக்கு ஆபத்தான பல தடங்குகளை தாண்டி வாழ்கிறது. எறும்பா என்று வியப்பாக கேட்டார். நீங்கள் எறும்பை கவனித்தீர்களானால் எத்தனையோ விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். ஒரு எறும்புக்கு முன் எந்த விதமான தடைகளை நீங்கள் வைத்தாலும் எறும்புகள் அதை சுற்றி சுற்றி சென்றோ அதன் அடியில் அல்லது மேலாக சென்று தடைகளை கடக்கும். வளைந்து கொடுப்பது என்பது எறும்பிற்கான உன்னதமான குணம். ஒரு எறும்பு தன்னுடைய இலக்கின் மீது முழு கவனமும் வைத்திருப்பதோடு அதை அடையும் முயற்சியில் எப்பொழுதும் தளர்வதில்லை. வெல்பவர்கள் தளர்வதில்லை, தளர்பவர்கள் வெல்வதில்லை என்பது எறும்பின் மனநிலை. கோடை காலத்திலேயே குளிர்காலத்திற்காக திட்டமிடும் மிக அற்புதமான திட்டமிடும் திறமை அல்லவா? குளிர்காலத்தில் கோடைக்காக பொறுமையோடு காத்திருக்கும் பொறுமை. எந்த ஒரு சமயத்திலும் தன்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்து பார்க்கிறது அந்த சிறிய எறும்பு. எத்தனை சிறிய விஷயமானாலும் தன்னுடைய எந்த திறமைகளையும் குறைத்து விடாமல் முழுமையாக முயல்கிறது. சிறப்பாக செயல்படும் பொறுப்புணர்வு. ஒரு குழுவாக செயல்படுகிறது. ஒன்றாக கூடி அதிகமாக மிக நன்றாக செய்கிறது. தலைவனுக்கு இணங்கிச் செல்லும் பணிவு. பணிவு ஒரு பலம், பலவீனம் அல்ல. எறும்புகளெல்லாம் இணைந்து ஒரு எறும்பு புற்றை உருவாக்குகின்றன. அது ஒரு பொறியியல் அற்புதம். இந்த புற்றினுள்ளே குழுமையுடன் இருக்கவும் வசதி உண்டு. குழுவாக செயல்படுவது குழுவின் புத்திசாலித்தனம். பொறுமை, அதாவது குளிர்காலத்தில் சோதனையான காலத்தில் நல்ல நாள் வரும் என்ற நம்பிக்கை தளராமல் காத்திருக்கும் பொறுமை உங்களிடம் உண்டா? ஒவ்வொரு கணத்தையும் அனுபவியுங்கள். வாழ்க்கையில் ஒவ்வொரு சம்பவத்தையும் நிகழ்ச்சியான ஒன்றாக கருதி இந்த கணத்தை குதூகலமாக கொண்டாடுவீர்களா? இல்லை நிரந்தரமான ஒரு அல்லது சில மகிழ்ச்சிகரமான கணங்கள் வரும் என்று காத்திருப்பீர்களா? பொறுப்புணர்வு என்பது மிக முக்கியம். இந்த கணத்தில் உங்கள் முழு முயற்சியுடன் செயல்படுகிறீர்களா? உங்கள் சிறப்பான செயல்பாட்டையும் மிஞ்சும் வண்ணம் செயல்பட்டு எல்லாவற்றிற்கும் முழுமையாக ஈடுபடுவதை ஒரு நடைமுறை வழக்கமாக கொள்கிறீர்களா? நான் என்பதை விட்டுவிட்டு குடும்பத்தினரையும் இணைத்து கொண்டு நாம் என்று செயல்பட முடியாதா? நிச்சயமாக முடியும். ஆக நமக்கு தெரிவது என்னவென்றால், இதில் கிடைக்கும் ஞான யோகம் என்னவென்றால், வாழ்க்கை ஓவியம் போன்றது, கணிதம் அல்ல. சந்தோஷமான உலகத்தை உருவாக்கலாம். கர்மயோகம், அதாவது எறும்பு ஞானத்தை பின்பற்றினால் நமக்கு எப்பொழுதும் உற்சாகமும் நம்பிக்கையும் மன மகிழ்ச்சியும் உண்டாகும் என்பது தெளிவாகிறது இல்லையா?
லக்மன் அவர்களே, இந்த சாமியினுடைய புத்தகத்திலே உண்மையிலே மிக தத்துவார்த்தமான பல கருத்துக்களை எமது நேர்களுக்கு நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள். அந்த வகையிலே அடுத்த வாரமும் பல புதிய நிகழ்ச்சிகளோடு நண்பர் லக்மனும் நானும் நிகழ்ச்சியிலே இணைந்து தர இருக்கின்றோம் என்ற அந்த செய்தியோடு இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்த சுசிலா ஐயர் ஆகியோரோடு விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
வணக்கம். இது இலக்குவன் சொக்கலிங்கம்.